கணியமிக்க புலமக்களே, இந்நிகழ்வுக்கு காத்தாங்குடி பள்ளிவாசல்கள் ஹத்தீபான் இமாம்கள் சம்மேளனத்தினுடைய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நல்புக்குரிய முஸ்தபா மொழியவர்களே, சங்கைக்குரிய ஜாமியத்துல் கலாம் புரவி முதல்வர் மௌலானா மௌலவி அலியார் ஹசரத் காவிரிபதி அவர்களே, கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கௌரவ பொறியியலாளர் அல்ஹாத் ஷிப்லி பாரூக் அவர்களே, நம்முடைய மதிப்புக்குரிய துர்கபூர் மௌலியவர்களே, மதிப்புக்குரிய அல்ஹாத் முகாரி பலாந்தி அவர்களே, மதிப்புக்குரிய சிலைக்குரிய அப்துல் காதர் மௌலியவர்களே, சிலைக்குரிய கையூம் மௌலவி ஷார்கி அவர்களே, எங்களுடைய முதலமைச்சர் பள்ளிவாச தலைவர் மதிப்புக்குரிய சுபேஸ் அவர்களே, மெத்தை பள்ளிவாசல் நம்பிக்கை உறுப்பினர் சகோதரர் விஸ்வநாத் ஜேபி அவர்களே, எங்களுடைய சங்கைக்குரிய ஆதரவு அவர்களே, எங்களுடைய இந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிக்கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய மூலவி ஷேக் மாஹிம் அவர்களே, கண்ணியமிக்க உலமாக்களே, இமாம்களே, பள்ளிவாசல்கள் இயந்திரங்களுடைய முக்கியஸ்தர்கள், முக்கிய சகோதரர்களே, ஊடகவியாளர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வாறான ஒரு நல்ல நிகழ்விலே கலந்து கொள்வதில் நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையிலே மிக நேரம் சென்று விட்டது. நாளை காலை நான் 6 மணிக்கு நானும் இந்தியாவர்களும் புலனறிவியலே உலகத்திலே இருக்க வேண்டும். எனக்கு 1 மணி நேரத்துக்குள் இந்த நிகழ்வுகளை முடித்துக் கொள்ள முடியும் என்று ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது. உண்மையிலேயே நாங்கள் இவ்வளவு நேரம் போன நிலையிலே நான் நீண்ட நேரம் உங்கள் மத்தியிலே பேச விரும்பவில்லை. ஆகவே எங்களுடைய கௌரவ மாகாண சபை உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாத நிலையில் அவரது சார்பிலும் இந்த உங்கள் மத்தியிலே சில வார்த்தைகள் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். விசேஷமாக நமது மண்ணிலே காத்தாங்குடியிலே எதை நல்ல நோக்கத்திலே உருவாக்கப்பட்டாலும் அது மிக சிறப்பாக நடத்தப்படுகின்ற ஒரு முறைமை இருக்கிறது. காத்தாங்குடி பள்ளிவாசகர் சம்மேளனத்தை மறைந்த எங்களுடைய ஷஹீத் அமர்ந்த சேமர்கள் ஆரம்பித்தார்கள். இந்த நாட்டிலேயே மிகச்சிறந்த தனியான ஒரு கட்டிடத்துடன் மிக பலமான ஒரு நிறுவனமாக இந்த நாட்டிலேயே இயங்குகின்ற ஒரு பள்ளிவாசல் சம்மேளனம் காத்தாங்குடி பள்ளிவாசல் சம்மேளனம். அதே போன்றுதான் காத்தாங்குடி பள்ளிவாசல்கள் ஹத்தீபா இமாம்கள் சம்மேளனமும் நான் நினைக்கவில்லை இலங்கையிலேயே இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான இவ்வளவு ஒரு பலமான ஒரு அமைப்பாக இலங்கையில் எங்கும் இயங்கவில்லை. அவ்வாறு ஒரு அமைப்பாக நாங்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய ஆதரவை முஸ்தபா மூலவர்களை நாங்கள் அவர் ஆரம்ப காலத்திலே இதனை உருவாக்குவதே மிக அரும்பாடுபட்டவர். அதே கொண்டு எங்களுடைய மதிப்புக்குரிய முஸ்தபா மூல எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை உருவாக்கினார்கள். நாங்கள் ஒரு எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாக இயங்குகின்ற போது எந்த பிரச்சனைகளையும் முன்வைத்து பேச முடியும். எங்களுடைய தேவைகளை குறைகளை நாங்கள் நிவர்த்தி கொள்ள முடியும். ஆகவே அந்த வகையிலே இந்த ஹத்தீபார்கள் சம்மேளனம் உருவாக்கப்பட்டு 15 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருப்பது எனக்கு சந்தேகம் என்றால் என்னுடைய பார்வையில் 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டதை போன்ற உணர்வு தான் இருக்கு. 15 ஆண்டுகள் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். மிகச்சிறப்பான முறையிலே நீங்கள் இயங்கி பல்வேறுபட்ட பணிகளை செய்திருக்கிறது. அந்த வகையில் கடந்த காலங்களிலும் எங்களாலான ஒத்துழைப்புகளை ஒத்தாசைகளை இந்த நிறுவனத்துக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் எங்களாலான ஒத்துழைப்புகளை ஒத்தாசைகளை நாங்கள் தொடர்ந்து வழங்குவோம் என்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம். எனக்கு முன்பு சவுதி நாட்டைச் சேர்ந்த ஷேக் அவர்கள் மிக அழகான முறையில் மிக தெளிவாக அவர்கள் பேசினார்கள். ஒரு இமாமினுடைய கடமை பள்ளிவாசலே. அதே போன்று எங்களுடைய மதிப்புக்குரிய ஷேக் அலியார் ஹசரத் அவர்களும் மிக அழகாக சொல்லி வைத்தார்கள். ஏனென்றால் ஒரு இமாமுடைய கடமை பள்ளியிலே தொழுகை நடாத்துவது, பள்ளியை பார்ப்பது மாத்திரமல்ல அந்த பள்ளிவாசலில் இருக்கின்ற சூழலை ஒரு இஸ்லாமிய சூழலாக மாற்ற வேண்டும். அங்கு தொழுகையில் ஈடுபடாமல் இருக்கின்ற சகோதரர்களை தொழுகை என்பார் அழைக்க வேண்டும். அவர் அழைப்பதற்கான வசதிகளை சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் வேண்டும் என்று யாரும் தொழாமல் இருப்பதில்லை, தெரியாமல் தொழாமல் இருக்கிறார்கள். அவ்வாறு அந்த சகோதரங்கள் அவர்களை அழைத்து அவர்களுக்கு தொழுகையின்பால் அழைக்கின்ற அந்த பணியை செய்ய வேண்டும். அந்த பிரதேசத்திலே குறிப்பாக ஒவ்வொரு மஹல்லாவிலும் காத்தாங்குடிய கிட்டத்தட்ட 55 பள்ளி வாசல்கள் அதில் இருக்கிறது, 55 மஹல்லாக்கள் இருக்கிறது. ஆக ஒவ்வொரு பள்ளிவாசல் மஹல்லா என்பது மிக குறைவான 200 குடும்பம் அல்லது 250 குடும்பம், 300 குடும்பம் அளவு அந்த மஹல்லாக்கள் இருக்கும். ஆக அந்த அந்த மஹல்லாவில் இருக்கின்ற வறுமை நாங்கள் போக்க வேண்டும். சில சகோதரிகள் தாய்மார்களிடத்திலே வருகிறார்கள், நான் காலையிலே இன்று காலை கூட சுபோ தொழுகை தொழுது விட்டு நான் எனக்கு வந்திருக்கின்ற கடிதங்களை நான் பார்த்துவிட்டு தான் என்னுடைய டைரியிலே அன்றுள்ள ப்ரோக்ராம் அந்த விஷயங்கள் அன்று கூட நான் பார்க்கின்ற போது நிறைய கஷ்டமான பல்வேறுபட்ட சூழ்நிலைகளின் கடிதங்களை நாங்கள் பார்ப்போம். அவர்கள் வந்து சந்திக்கின்ற போது நாங்கள் இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலே உள்ள குடும்பங்கள் இந்த பிரதிபடியான அபிவிருத்தி அடைந்த பிரிவில் இருக்கிறதா என்று கூட நாங்கள் சந்தேகிப்போம். நாங்கள் யாரும் சில மெக்க பள்ளிவாசல் போன்ற மாநிலாவிலே கூட நான் குறிப்பிட்டு சொல்வதற்காக மன்னிக்கப்பட்ட இடத்திலே வர என்னுடைய தந்து கூட 25 வயது 30 வயது அடைந்து இன்னும் திருமணத்தை செய்து கொடுக்க முடியாமல் பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். அது எனக்கு கூட சந்தேகம். எனக்கு ஒரு நாள் கடிதம் வந்து அந்த கடிதத்தை நான் பார்த்தபோது எனக்கு நான் உடனடியாக 2 பேரை அனுப்பி உண்மையா என்று பார்த்தேன். உண்மையா அந்த 29 வயது 25 வயது குமர்களை வைத்துக் கொண்டு இன்னும் கல்யாண திருமணம் கூட முடித்துக் கொள்ள முடியாமல் இருக்காங்க. கடந்த வாரம் கூட எனக்கு வந்த ஒரு கடிதத்தை நான் இன்று பார்த்தபோது நமது பிரதத்திலே கிட்டத்தட்ட 29 வயசு 25 வயசு 23 வயசு 3 குமர் பிள்ளைகளை அவர்களுடைய வீட்டிலே வைத்திருக்கிறார்கள். வாப்பா பேக்கு ஷாப்பிங் பேக் விற்கிற வியாபாரம் செய்கின்ற ஒருவர் அவர்களிடத்திலே கேட்டிருந்தது, என்னுடைய மூத்த மகளுக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கிறார், அதற்கு கதவு நிலைகள் போடுவதற்கு வசதி இல்லை, அதை முடிப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்றுதான் அந்த கடிதம் இருந்தது. நான் உடனே அதை அனுப்பி 2-3 மணித்தேரங்களும் எனக்கு ரிப்போர்ட் பண்ணுமாறு நான் கேட்டிருந்தேன். அதை பார்த்தபோது உண்மையிலேயே அந்த நிலைமைதான் இருந்தது. ஆகவே இந்த இமாம்களுடைய குறிப்பாக நாங்கள் அதை கடமை என்று சொல்ல முடியாது இமாம் என்றால் ஒவ்வொரு நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது, நிறைய பள்ளிவாசல் இருக்கிறது, பள்ளிவாசல் ட்ரஸ்டிமார் இருக்கிறார், எல்லோருக்கும் அது பொறுப்பான ஒரு விஷயம். இமாம்களும் அந்த விடயங்களிலே இருந்தால் உங்களுக்கு இருக்கின்ற தொழில் நேரங்களிலே உங்களுடைய மஹல்லாக்களில் இவ்வாறான கஷ்டமானவர்களை அடையாளம் காணுகின்ற போது அவற்றுக்கு தேவையான சில தொழில் ஏனென்றால் நாங்கள் உதவி செய்வதை விட அவர்களை தொழில் முயற்சியில் நாங்கள் உருவாக்க வேண்டும். அவ்வாறான கஷ்டமான வறுமையான குடும்பங்கள் இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதம் உதவி செய்ய முடியாது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே அவர்கள் வருமானத்தை பெறக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். அவ்வாறானவற்றை செய்வதற்கான பல வழிகளை இப்பொழுது நாங்கள் இப்பொழுது அடையாளம் கண்டுகொண்டு அவற்றை பற்றி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். ஆகவே எங்களுடைய மதிப்புக்குரிய அதிகாரத்திற்கு நல்ல ஒரு அறிவுரையை நாங்கள் வந்தவர்களை நீங்கள் அவ்வாறு செய்கின்ற போது எங்களாலான ஒத்துழைப்புகளையும் ஒத்தாசைகளையும் இன்ஷால்லா எங்களுக்கு தர முடியும். உண்மையிலேயே மிக பள்ளிவாசலே கடமை புரிவு என்பது 5 நேர தொழுகைகள் என்பது அவர்கள் வேறு எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. ஏனென்றால் இருக்கின்ற குறிப்பிட்ட அவர்கள் இந்நேரம் பள்ளிவாசலினுடைய நிர்வாகத்தில் இருக்க முடியுமே தவிர வேறு தொழில்களிலே ஈடுபட முடியுமா என்று கூட எனக்கு சந்தேகம். மிக குறைவான ஒரு வேதனத்திலே தான் உண்மையிலேயே நீங்களும் அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் இன்றைய செலவினம் இன்றைய கஷ்டம் சாதாரணமாக இங்கே பேசப்பட்ட போது 18,000-20,000 ரூபாய் அளவிலே தான் இமாம்களுக்கு சாதாரணமாக சம்பளம் வழங்கப்படுகிறது என்கின்ற ஒரு பேச்சு பேசப்பட்டது. அவ்வாறு பார்க்கும்போது சுமார் 500 ரூபாய் 600 ரூபாய் அல்லது 700 ரூபாய் ஒரு 20,000-22,000 நான் நினைக்கவில்லை அந்த அளவு 25,000 இமாம்களுக்கு விடுவடுதான் சில இடங்களில் விடுவடும், அநேகமான இடங்களில் இருக்குமோ நினைக்கலை, சில இடங்களில் இருக்கலாம் அநேகமான இடங்களில் இருக்காது. 18,000-20,000 ரூபாய் இருக்குமே சுமார் 600 ரூபாய்க்குள்ள ஒரு நாளைக்கு தன்னுடைய முழு குடும்பத்தையும் இன்று வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது உண்மையிலேயே சாத்தியப்பட முடியாத ஒரு விஷயம். அவர்களுடைய வாழ்விலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வழிகள் காணப்பட வேண்டும். குறிப்பாக காத்தாங்குடி பள்ளிவாசல் சம்மரணம் என்றால் குறிப்பாக நமது ஊரை பொறுத்த வகையிலே അള്ളാഹുവിന്റെ ഉദവിയോട് പൊരുളാധാരത്തിലെ ഒരളവ് നാങ്ങൾ കുഞ്ചം മുന്നേറ്റമെടുക്കും. പ്രസനാകവേ ഇന്ന് പള്ളിവാസലുകളുടെ ഇമാമുകൾ മുഅദ്ദിൻകളുടെ വരുമാനം അവരുടെ സമ്പളങ്ങൾ അവർക്ക് കൊടുക്കപ്പെടുന്ന മാതാവിന്റെ വേദന ഒരു കുറിപ്പിട്ട അളവ് കൊടുക്കപ്പെട വേണ്ടും എന്നാൽ എനിക്ക് നാഗവും ഇരക്കുവയങ്ങളുടെ മതിപ്പുക്കുറിയും ജബ്ബാർ അഹിലയിലും ജബ്ബാർ മൂലം അവർ അഹിലയിലെ ഹത്തീമാർ സമ്മേളനത്തിന്റെ തലവൻ അവരെങ്ങനെ കൊടുമ്പിലെ അവർ ഉൾപ്പെടുവാസം വെച്ച് ചില ദേശീയ മട്ടത്തിൽ നാങ്ങൾ ഇത്തരവിലെ ചട്ടങ്ങളെ ഉരുവാക്കുക തുടർന്നാണ് നാങ്ങൾ ആരായിരുന്നോ അതിലെ ഇരുന്ന് സിക്കലുകൾ അല്ലത് അതൊക്കെ പൽവേറുപെട്ട ദേശീയ മട്ടത്തിലെ അതെ ചെയ്യ മുണിന്ത ബോധയിൽപ്പെട്ട സിക്കലുകളിനാൽ നാണവത്തിലെ തലയുടെ വരുമ്പോകളിൽ എന്നാൽ നമ്മളും ഇത്രയും ചില പ്രദേശങ്ങൾ ചില പ്രച്ചനകളെ ചുറ്റിയ പോതിനാണ് അതിലെ ഒരു ദേശീയ രീതിയാണ് പ്രച്ചന അതെ ആക്ക വരുമ്പോഴും അതേകൊണ്ടുതാണ് ഞങ്ങൾ മദ്രസാക്കളുടെ സെലബ്രൽ വിഷയത്തിലും ഇപ്പോഴും മുസ്ലിം കലാചാരത്തിന് എക്കളും ഒരു ഉടൻപാട്ടിക്ക് വേണ്ടി ഇന്ന് അതേ ദേശീയ രീതിയിലെ ഒരു ദേശീയ രീതിയിലെ എന്ത് മദ്രസാക്കളുക്കാണ് സിലബസ് പാഠത്തിട്ടത്തെ ഇന്ന് അമൽപ്പെടുത്തുന്നതിനാണ് ഇറുതി തക്ക നടപടിക്ക് എഴുതിപ്പെട്ടുള്ളത്. അന്തവേല ഇമാം നമ്മള് നാടളാവിയ രീതിയിൽ ചെയ്യാവിട്ടാലും നമ്മള് കാത്താങ്കുടി പ്രദേശത്തിന്റെ പാലമുണ്ട് കാത്താങ്കുടി പള്ളിവാസ സമ്മേളനത്തിനുടേ ആളുകൾക്ക് ഉൾപ്പെട്ട പ്രദേശങ്ങളിൽ ഇരിക്കുന്ന ഇമാമുകൾ മൗലവിമാരുടെ മുഅദ്ദിൻകളുടെ ഖതീബ്മാരുടെ വേദനത്തിൽ ഒരളവ് അതെ നിർവാഹങ്ങളോട് പേശി ഒരു ആ കുറേന്തത് കൂടിയ ഉള്ളതും കൊടുക്കലാം കുറേന്തത് ഇന്റെ ശമ്പളം കൊടുക്കപ്പെട വേണ്ടുമെങ്കിൻ്റെ ഒരു ഒരു നടപടിക്ക് സമ്മേളനം മേൽക്കൊള്ള വേണ്ടും എന്നിട്ട് ഒരു ഒരു അൻപാണ് ഒരു ആലോചനയും സന്ദർഭത്തിലെ നാം പള്ളിവാസൽ സമ്മേളനത്തിൽ നാം ചൊല്ലിവെച്ച് വരുന്നുണ്ട്. താങ്കൾ അവർ സമൂഹത്തിലെ അന്തസ്തുള്ളവരുകളാക ഇരിക്കുന്നു ഉമ്മയിലെയും ഇന്ത്യ സൂനലികളെ ഉലമാക്കളുടെ നിലവികളെ നാം പല ആണ്ടുകൾ പത്ത് ആണ്ടുകളാക അന്ത സൂനലികളെ അടയാളം കണ്ട് മദ്രസാക്കളിലെയും ഇപ്പോഴും പഠിക്കുമ്പോൾ മാണവരുടെയും പൊരുളാധാര നിലമ യാർ പിള്ളേകളെ അനുഭവിക്കുന്ന പല ആയുധങ്ങൾക്ക് പിന്നർന്നാൽ ഉലമാക്കളുക്കാണ് ഒരു പല്കലക്കഴകത്തെ ഉരുവാക്ക വേണ്ടി നിൽക്കുന്ന വീഴ്ചയിലെ മിക ഞങ്ങൾ തീവ്രമാക ഇടപെട്ടോ. എന്നാൽ ഞാൻ ഒരു നാൾ ജിദ്ദാവുക്ക് ഞാൻ മുംതാസിനോട് നാനും ചെന്നിരുന്നതും ഒരു പള്ളിവാസലുക്ക് ഞങ്ങൾ പ്രത്യേകിച്ചാകെ ഞാൻ ജിദ്ദാവിലെ ഞാൻ ചെന്നിരുന്ന പോലും അങ്ങനെ ഒരു മൗലവി ഒരു ഹാഫിസ് കാത്താമുടി ചേർന്ന് ഒരുവർ എനിക്ക് നന്ദാനം തെരഞ്ഞ ഒരു സഹോദരൻ ഒരു മൗലവി ഒരു ഹാഫിസ് അവരൊരു ജിദ്ദാവിലെ പള്ളിവാസലിന്റെ ടോയ്ലറ്റ് കഴുകുന്ന അവരുന്താൽ അവർ സുമാർ 700 റിയാൽ ശമ്പളത്തിക്ക് അവരുടെ തൊഴിൽ അന്ത് പള്ളിവാസലിന്റെ ടോയ്ലറ്റ് കഴുകുന്നതാണ്. അവരുടെ അവർക്ക് തങ്ങവർക്ക് ടോയ്ലറ്റ് തന്നെ കൊടുക്കുന്നവർക്ക് മൂടി അന്ത് ടോയ്ലറ്റിലെ ഉണ്ടിട്ടാൽ മൂടി വിട്ട് എല്ലാം ചെഞ്ചി അവർക്ക് തങ്ക കൊടുക്കുന്നാൽ ഒരു പായിലാണ് അത് അതുക്കുള്ളിൽ പോട മുടിയും നമ്മൾ ഒരു ചെയ്യുന്ന ഒരു മോഡൽ എനിക്ക് നമുക്ക് നന്നായി തെരഞ്ഞ ഒരു മോഡൽ അവരുടെ അന്ത് ഞാൻ പോണ പോലും എന്നാൽ എനിക്ക് എന്നുടേ ഒരു ഉണ്ടു അവരുടെ എനിക്ക് ഒരു ജുബുണ്ടായി ജിദ്ദാവിലെ ഇരുന്ന് മക്കാവിലെ ജിദ്ദാവിക്ക് അത് കൊണ്ടുവരുന്നതാണ് അവരുടെ റൂമിക്ക് ഞാൻ പോകേണ്ടിയിട്ടുള്ളത്. എനിക്ക് അവർക്ക് ഒരു കതിരയെ പോടുവതൊക്കെ അന്ന് റൂമിലെ ഇടമില്ല ഒരു കതിരയെ ഇനി പോട്ടിരുത്താത്തവർക്ക് അവർ ഇങ്ങനെ ഒരു കതിരയെ ഓടി വന്ന് കൊണ്ടുവന്ന പിടിച്ചിരുത്താൻ പോണെ ഓടി വന്ന് ഒരു കതിരയെ അന്ന് റൂമ് ടോയ്ലറ്റായിട്ടാണ് അവർക്ക് അന്ന് റൂമാവ് കൊടുത്തിരുന്നത്. അതാ കുറയാതെ ചൊല്ലവില്ല അപ്പടി ഞാൻ ചൊല്ലവില്ല അവർ ഒരു അറബുകരിന്റെ ഒരു മൗലവി അവർക്ക് എന്തോ ഒരു അറിവും അവരുടെ ഇടത്തിൽ ഇരിക്കില്ല അവർക്ക് ഒരു തൊഴിലുപ്പ് അറിവ് അല്ലെങ്കിൽ ഒരു കമ്പ്യൂട്ടറിനോടെ അല്ലെങ്കിൽ മാനേജ്മെന്റ് നിർവാഹ അറിവ് അല്ലെങ്കിൽ വേറെ ഏതാവത് ഒരു മരുത്വ അറിവ് ഇരുന്നാൽ ലക്ഷക്കണക്കാണ് രൂപ ശമ്പളത്തിൽ അവർ വേടിച്ചു നിൽക്കുന്നു. അതുകൊണ്ടുതന്നെ ഞങ്ങൾ നിറയെ ആയുധങ്ങളെ എടുത്ത പോലും മൂതൂരിലെ കിണിയാവിലെ അല്ലെങ്കിൽ വേറെ കൊത്തിവിൽ വേറെ പല പ്രദേശങ്ങളിലെ ഉളമാക്കൾ ഞങ്ങൾ വേര് ചെയ്യക്കൂടാതെ ചൊല്ലവില്ല ഉളമാക്കൾ മിക കുറയിലാണ് മീൻ വ്യാപാരം ചെയ്യേണ്ടത് സന്ധ്യയിലെ ചെയ്യേണ്ടത്. ഞാൻ മൂതൂർക്ക് ചെന്നത് പോലും കൂടെ ഇടത്തിലെ ഉളമാക്കൾ മുറയിട്ടാറ് ഒരു മൗലവി മൂതൂർ ചന്തയിലെ ഒരു ഊത്തുകൊണ്ട് തേത്തങ്ങിയെ കൊണ്ടുപോയി മീൻ വിൽക്കുന്നവർക്ക് കൊടുക്കുന്ന തൊഴിലാണ് അവർ ചെയ്യേണ്ടത്. തൊഴിലേ പിള്ളേന്ന് ചൊല്ലവില്ലേ അത് ഉലമാങ്കിന്റെ അന്തസ്ഥിലെ ഇരുന്നു കൊണ്ടും അവരതെ ചെയ്യുന്ന പോലും എതിർകാലത്തിലെ ഉലമാക്കൾക്കുറിയ അന്തസ്ത് അത് കുറഞ്ഞു കൊടുക്കും.
அவ்வாறு அது மாத்திரமல்ல, உலமாக்களுக்கு மதரசாவில் இருந்து வெளியேறியவுடன் பள்ளி வாசலிலே இமாமாக இருப்பதை தவிர வேறு எந்த தொழிலையும் செய்ய முடியாது என்கின்ற சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால் யாரும் மதரசாவுக்கு பிள்ளைகளை அனுப்புகின்ற சூழ்நிலை குறைந்துவிடும். என்றால் ஒரு காலம் இருந்தது, இந்து காலம் மாறிவிட்டது. இந்து பெற்றோர்கள் என்பது இளம் தாய்மார்கள் உணர்ந்தது. எப்போதுமே எல்லோரும் என்னுடைய பிள்ளை என்னவாக வரும் என்றுதான் இப்பொழுதே 5ஆம் ஆண்டிலிருந்தே ஆரம்பிக்கிறார்கள். ஏழவர் படிக்க ஏழவர் கூட முதலப்படியில் என்றால் படிச்சுடுவான், இப்ப படி அல்ல. ஆனால் அந்த இளமாக்கள் இப்ப நாங்கள் மதரசாவில் இருந்து வெளியேறியவுடன் எந்த ஒரு எதிர்காலம் இல்லாத பல சூழ்நிலைகளை நாடு முழுவதும் கண்ட சூழ்நிலைகளில் தான் அவர்களுக்கு நாங்கள் பயிற்சிகளை வழங்கி உலமாக்களாகவும் அதே நேரம் அவர்கள் ஒரு சமூகத்தில் அந்தஸ்துள்ள ஒரு வர்க்கமாகவும் அவர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எதிர்ப்புகள் மத்தியிலே அழுத்தங்களுக்கு மத்தியிலே இந்த உலமாக்களுக்கான பல்கலைக்கழகத்தை நாம் இன்று உருவாக்கி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, இன்று சுமார் 120 உலமாக்கள் அங்கு சென்று நாடு முழுவதும் இருந்த உலமாக்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் எதிர்காலத்திலே 3000 ஒரு வருடத்துக்கு 3000 ஒரு மணிக்கு ஒரு வருடத்துக்கு 1000 உலமாக்களுக்கு உள் ஹாஸ்டல் வசதியோடு அவர்கள் கற்கக்கூடிய 3000 உலமாக்கள் ஒரே நேரத்திலே அவர்கள் கல்வி கற்கக்கூடிய மிக நவீனமான பல்கலைக்கழகம் ஒன்று இன்ஷா கட்டுவதற்கான வேலைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 ஆண்டுகளுக்குள் அதனை கட்டி முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் உதவியோடு நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அதே ஒன்று வெளிவாரியாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வெளிவாரியாக உலமாக்கள் அவர்கள் பள்ளி வாசலில் இருந்து கொண்டு அல்லது வேலைகளை செய்து கொண்டு சனி ஞாயிறு தினங்களில் மாத்திரம் அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு கம்ப்யூட்டர் அறிவு, ஆங்கில அறிவு, பாண்டிட்டு சேவை என்கின்ற புதிய தொழில்நுட்ப அறிவுகளை அவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் அவர்கள் வெளியில் இருந்து கொண்டு 5 நாளும் அவர்கள் தொழிலை செய்து கொண்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பல்கலைக்கழகத்துக்கு வந்து 1 வருடம் அவர்கள் பல்கலைக்கழகத்திலே அவர்கள் பட்டப்படிப்பை பெறுகின்ற, 2 வருடம் பெறுகின்ற அல்லது 3 வருடம் பெறுகின்ற 3 வகையான பட்ட படிப்புகளை அவர்களுக்கு நாங்கள் இப்பொழுது தயார் செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த இன்னும் 1 மாதங்களில் அவர்களையும் ஆரம்பிக்கிறோம். ஆகவே உலமாக்கள் அவர்கள் தாராளமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உண்மையிலே நாங்கள் நினைத்தோம் உலமாக்களால் அவர்கள் மார்க்க நாங்கள் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கு நிறைய பிரச்சனை, இவர்களை இப்படி நாங்கள் இன்ஜினியர் ஆக்குவது, புலமாக்கள் மேக்ஸ் படிக்காதவர்கள், அவர்கள் மதரசாவில் இருந்தவர்களுக்கு பெரிய போதிய அறிவு இருக்காது, அவர்களுக்கு மார்க் அறிவு மாத்திரம் இருக்கும், எப்படி நாங்கள் இவர்களுக்கு நாங்கள் உடனடியாக இவரை இன்ஜினியர் ஆக்கிறோம் என்று நாங்கள் நிறைய யோசிப்போம். பல்கலைக்கழகத்தினுடைய பல பேராசிரியர்கள் இதற்காக ஒர்க் ஷாப் நடத்தினோம். எப்படி நாங்கள் ஒரு அதற்காக அவர்களுக்கு 8 நாள் பயிற்சி, 4 மாத பயிற்சி, எவ்வாறான பயிற்சிகளை கொடுத்து இவர்களுக்கு நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு குவாண்டிட்டி சேவை என்கின்ற ஒரு இன்ஜினியர் அந்த பட்டத்தை இவருக்கு நாங்கள் அந்த கோர்ஸுக்கு படிப்பதற்கு முன்பு எப்படியான அடிப்படையை கொடுக்க வேண்டும் என்று நிறைய கஷ்டப்பட்டு நாங்கள் உண்டாக்கினோம். ஆனால் நாங்கள் இந்த உலமாக்களை எடுத்த போது பார்த்தா எல்லா உலமாக்களும் கொஞ்சம் கிட்டிக்காரர்கள் தான், எல்லாம் கொஞ்சம் கூடுதலா வேறு சிலர்கள் தான் சொல்லுவாங்க. பெரிய ஒரு கஷ்டப்பட்டு அவர்களுக்கு நாங்கள் இந்த கோர்ஸை படிப்பிக்க வேண்டிய ஒரு தேவையில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அவர்களுக்கு படிப்பிக்க அவர்கள் எல்லோரும் பேராசிரியர்கள், கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர்கள் தான் அவர்களுக்கு இப்பொழுது பாடங்களை எடுக்கிறார்கள். நான் அன்று ஒரு பேராசிரியர் லேடி ப்ரொஃபசர் அமீனா என்கின்ற அவர்களுக்கு பாடம் எடுக்கின்ற ஒரு பேராசிரியை நான் கடந்த 2-3 வாரங்களுக்கு தற்செயலாக நான் சென்றபோது அங்கு நான் சந்தித்து பேசினேன். அவர் சொன்னார், நான் அந்த பல்கலைக்கழகம் பல பல்கலைக்கழகங்களில் படிப்பிக்கின்றேன், ஆனால் இவர்களை போன்ற ஒரு மிக ஆர்வமுள்ள உற்சாகமுள்ள இதனை படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வமுள்ளவர்களை நான் காணவில்லை சொன்னார். அவர்கள் மிக சொன்னார், நான் உண்மையிலே சொல்ல வேண்டும் கேட்டேன், நான் அங்கு படிப்பிக்கின்றேன், எந்த சம்பரகம பல்கலைக்கழகத்தில் போகிறேன், நான் பல பல்கலைக்கழகங்களுக்கு விரிவுரையாளராக போகிறேன், ஆனால் இந்த மாணவர்கள் நிறைய கேள்வி கேட்கிறார்கள், நிறைய அன்போடு பேசுகிறார்கள், மிக ஆர்வத்தோடு இருக்கிறார்கள், அடிக்கடி அழகுகிறார்கள், இவர்களுக்கு அச்சம் இல்லாத ஒரு மாணவர்களாக மிக அந்யோன்யமாக எங்களோடு இதை படித்துக் கொள்கிறார்கள் சொன்னார். அதே போன்றுதான் மற்ற விரிவுரையாளரோடு நான் பேசுவேன், அவரும் அதே சொன்னார். ஆகவே உலமாக்கள் ஒரு நாங்கள் இவ்வாறு திறமையானவர்களை சமூகத்திலே அந்தஸ்துள்ள உலமாக்களாக மாற்ற வேண்டும். ஏன்னா எதிர்காலத்திலே இரண்டாவது உலகத்தில் இப்பொழுது ஒரு புதிய சமூகம். கடந்த காலங்களை விட இப்பொழுது எல்லாம் கம்ப்யூட்டர் எல்லாம் எல்லாமே புதிய தொழில்நுட்பத்திலே புதிய யுகத்திலே இந்த சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியாத என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியும். அவ்வாறு இன்று நாளுக்கு நாள் புதிய யுகம், பிள்ளைகளுடைய யுகம் எங்களுக்கு கற்பனை பண்ண கூட முடியாது. அதாவது இன்று மிகச்சிறிய பிள்ளைகள் வளர்ந்து இருக்கிறாங்க. அந்த சமூகத்துக்கு நாங்கள் எதிர்காலத்திலே மார்க்கம் சொல்லுகின்ற போது நாங்களும் எங்களுடைய எங்களுக்கு புதிய தொழில்நுட்பமும் அந்த அறிவும் இல்லாவிட்டால் நாங்கள் சொல்ல முடியாது. அதே நேரம் நான் கடந்து நான் வெளிநாட்டுக்கு போக முன்பு ஜமி அகிலங்கை ஜமியத்துலமாவினுடைய தலைவர் ரஜிமுத்தி அவர்களையும் யூசுப்தி அந்த நிர்வாகத்தையும் நான் சந்தித்து அவர்களுடைய நாங்கள் கண்டால் கடந்து சந்தேகம் இருந்தது. நாங்கள் குலமாக்களை எல்லாம் பொறியியலாளர்களாக டாக்டர்களாக இன்ஜினியர்களாக்கிவிட்டால் யார் மார்க்கம் சொல்லுவது என்கின்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் அவ்வாறான ஒரு ஒரு சந்தேகமான ஒரு சொல்லப்பட்டிருந்தது. அதையான் அவர்களை சந்தித்து நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தினோம். உண்மையிலே நாங்கள் இந்த ஆறு கிழமையிலே ஏழு நாட்களில் வெள்ளிக்கிழமை மாத்திரம் அவர்களுக்கு லீவு, ஆறு நாட்கள் வகுப்பு நடக்கிறது. நான்கு நாட்கள் திங்கள் தொடக்கம் வியாழன் வரையும் உள்ள திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நான்கு நாட்கள் தொழில்நுட்ப வகுப்பு நடக்கிறது. இதை நாங்கள் ரத்மலான பல்கலைக்கழக கல்லூரியோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அந்த பல்கலைக்கழகம் இவர்களுக்கு பாடங்களை படிக்கிறார்கள். அவர்கள் தான் இவர்களுக்கு பொறுப்பு. எக்ஸாம் வைப்பது, பரீட்சை வைப்பது, இவர்களுடைய அத்தனை நடவடிக்கைகளுக்கு அவர்கள் செய்கிறார்கள். அதே போல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இவர்களுக்கு நாங்கள் சரியா படிக்கின்றோம். குர்ஆன், ஹதீஸ் அவர்கள் அவர்கள் அரபு மொழியில், ஏனென்றால் சிலநேரங்களில் மதரசாவிலிருந்து வெளியேறுகின்ற உலமாக்கள் இந்த வழக்கமான பேச்சிலே உள்ள அரபு மொழியை கூட முழுமையாக அவர்கள் பேசுகின்ற சூழ்நிலை இல்லாமல் இருக்காது. இவர்களுக்கு நாங்கள் நான்கு நாட்கள் ஆங்கில மொழியிலே தான் அவர்கள் படிக்க வேண்டும். ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து பேச முடியாது வேறு மொழியில். அதே போன்ற இரண்டு நாட்களில் அரபு மொழியை மாத்திரம்தான் அவர்களுக்கு லெக்சர் நடக்கும். அரபு மொழியை மாத்திரம்தான் அவர்கள் பயில வேண்டும். ஆகவே நாங்கள் ஒரே நேரத்தில் அவர்கள் இஸ்லாமிய ஷரியாவில் அவர்களை அவர்களுக்கான உயர் கல்வியை கொடுக்கின்ற அதே நேரம் அல்ஹம்துலில்லா மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு நான்கு நாட்கள் தொழில்நுட்ப கல்வியை கொடுக்கின்றோம். அவர் ஒரு வருடத்தில் விரும்பினால் டிப்ளோமா குவாண்டிட்டி சேவ் என்கின்ற ஒரு உயர்ந்த நிலையோடு ஐசிசி டிப்ளோமா பல அந்த அவர்கள் போக முடியும். இப்பொழுது இன்னும் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு புதிய கோஷமாக்கள் செய்யக்கூடிய நிர்வாகம் உலமாக்கள் செய்யக்கூடிய பல புதிய கோஷங்கள் என்றால் அதிகமானவர்களுக்கு மிக விரைவிலே இந்த பயிற்சிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு அவர்கள் உயர்ந்த சொந்த தொழில் செய்ய முடியும், உயர்ந்த தொழில்களை பெற்றுக்கொள்ள முடியும், உயர்ந்த தொழில்களை பெற்றக்கூடிய வகையில் அவர்கள் ஒரு அறிவுள்ள ஒரு புதிய தொழில்நுட்ப அறிவையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக அவர்களை மாற்றி மிகச்சிறந்த மார்க்கத்தில் அறிவுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த பல்கலைக்கழகத்துடைய நோக்கமாகவே இது தனிப்பட்ட நாங்கள் மாத்திரம் செய்த ஒரு பணியல்ல, ஒரு முழு சமூகத்தினுடைய பணி. நீண்ட நாட்களாக இந்த சமூகத்தில் இருந்து வந்த ஒரு தேவை, அதை நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். ஆகவே இதை நாங்கள் முடிக்க வேண்டும் அல்லது நாங்கள் செய்யணும் என்பது அல்ல, எல்லோருடைய முயற்சி. நாங்களும் இதிலே ஒரு சிறிய பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த முயற்சியிலே எல்லோரும் நாங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும். ஆனால் இது ஒரு மிக குறை மிக ஆரிய ஒரு வேலை திட்டம். இதை மிக இலகு விலை செய்து முடிக்கக்கூடிய திட்டம் அல்ல. இதை செய்து செய்த இல்லாமல் அல்லாஹ்வினுடைய அருள் அவனுடைய நீங்கள் எல்லோரும் துஆ செய்ய வேண்டும், அதற்காக பிரார்த்திக்க வேண்டும். எங்களுடைய ஏனென்றால் இன்று உங்களுக்கு தெரியும் சமூகம் எது நோக்கி இருக்கின்ற பிரச்சனைகள், பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு நாங்கள் முன்கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களது பல்கலைக்கழகத்து கூட பல பிரச்சனைகளை நாங்கள் முன்கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நாளாம் தான் பல பிரச்சனைகளுக்கு முன்கொடுத்துக் கொண்டுதான் இதனை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் இருக்கின்ற சூழ்நிலை, பௌத்த தீவிரவாதம் தலை தூக்கி இருக்கிற சூழ்நிலை. ஆகவே நாங்கள் மிக கவனமாக அவதானமாக செயல்பட வேண்டும். நான் வெளிநாடு சவுதி அரேபியாவில் இருந்து இந்த அடுத்த நாள் நான் உடனடியாக அழுக்கமை அந்த பிரதேசத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அழுக்கமை பேருடைய தர்கா டவுன் சீனங்கோட்டை அந்த பிரதேசங்களுக்கு நான் சென்றிருந்தேன். அதற்கு முன்பு எந்த ஒரு அமைச்சருக்கும் அந்த பகுதி பாராளுமன்ற உறுப்பினருக்கு கூட அனுமதித்திருக்கவில்லை இராணுவம் பாதுகாப்பு படை போவது. ஒவ்வொரு வீடு வீடாக நாங்கள் நான் ஒரு நாள் முழுக்க தங்கியிருந்து இந்த மக்கள் அவர்கள் நிறைய வசதி உள்ள மக்கள் நிறைய நாடு முழுவதும் எங்களுடைய மதிப்புக்குரிய ஆதரவுக்கு அதிர்ந்து அவருடைய சொத்துபவர் அழகாக சொன்னார்கள். அவர் நாடு முழுக்க எங்கே பிரச்சனை இருந்தாலும் உதவி செய்யணும். அவர்களுக்கு இந்த இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. இந்த அகதி இந்த அடிகுடி இந்த பத்து அவர்களுக்கு அனுபவம் இல்லாதவர்கள் பாவம். ஆகவே நாங்கள் பயிரண்டு நாங்கள் ஒரு நாள் இந்த மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய அரசியல் 25 வருட அரசியல் வாழ்க்கையிலே வடகிழக்குக்கு வெளியிலே ஆக கூடுதலான ஒரு இழப்பை முஸ்லீம் சமூகத்துக்கு ஏற்படுத்தி ஒரு கலவரம். கிட்டத்தட்ட நான் 3-4 ஊர்களுக்கு நாங்கள் போனோம். 70-க்கு மேற்பட்ட வீடுகள் முற்று முழுதாக இருந்து சாம்பலாக இருக்கு. நம்மளுடைய வீடுகளை போல சிறிய வீடுகளும் அல்ல, துரிய வீடுகள், 2 மாடி வீடுகள், லக்ஷரி பெரிய பெரிய வீடுகள், பெரிய 2 மாடி வீடுகள். ஒரு வீட்டிலே மாத்திரம் 7 வாகனம் நிறுத்தி இருந்தது. ஒரு வீட்டிலே 7 வாகனங்களும் எரிக்கப்பட்டு முற்று சாம்பல் பொடி எல்லாம் அப்படியே கிடந்தது. 7 வாகனம் எரிக்கப்பட்டு 2 மாடி மிகவும் அழகான ஒரு வீடு அப்படி இருந்து சாம்பராயிருந்தது. அந்த அந்த சகோதரர் அவருடைய பெனியன் தான் போட்டிருந்தார். அந்த பெனியனோடு அவருடைய மனைவி மகனோடு ஒழுந்த போது வெட்டி காயத்தோடு தான் அவர்கள் அந்த மகனுக்கு நிறைய காயம் தலையில் ஹாயம் ஜஹாயம் அவருக்கு பாப்பா நல்லவரை பார்த்து எல்லோரும் காயம் போட்டிருந்தாங்க. நிறைய இழப்புக்களை அவர்கள் அங்கு சந்தித்தார்கள். ஒரு பள்ளிவாசல் முற்று முடிதாக எரிந்து சாம்பலாக இருந்தது. பல பள்ளிவாசல் சிறிய சிறிய தாக்கங்களை பெற்றிருந்தது. 45 மேற்பட்ட சகோதரர்கள் காயங்களுடன் வைத்தியசாரங்கள். அதே போன்று சிங்கள சகோதரர்கள் மத்தியிலும் காயங்கள் ஏற்பட்டிருந்தது. அவர்களும் 50 மேற்பட்டவர்கள் காயங்களுடன் வைத்தியசாரங்கள். அவருடைய வீடுகள் சிறிய சிறிய வீடுகள் அவர்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்டிருந்தது. நிறைய முஸ்லீம்களுடைய கடைகள் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருந்தது. 3 சகோதரர்கள் 2 பேர் அந்த ஸ்தலத்திலே துப்பாக்கி சூட்டிலே பலியாயினார்கள். அவர்களுடைய இல்லங்களுக்கு நாங்கள் சென்று அவர்களுடைய குழந்தைகளை நாங்கள் ஆறுதல் புரிஞ்சோம். அதே போன்று இன்னொரு சகோதரர் பின்னர் ஆஸ்பத்திரியிலே இருந்து மரணித்தார். இன்னும் 2 சகோதரர்கள் மிக மோசமான நிலையிலே ஐசியூவில் இருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு பல இக்கட்டான சூழ்நிலைகளில் தான் நாங்கள் அந்த சூழ்நிலைகளை பார்த்தோம். நாங்கள் தொடர்புகளே நான் வந்து நான் நாட்டில் வெளிநாடு நாட்டில இருந்து வந்தவுடன் அன்று பிற்பகல் நடந்த அரசாங்க குழு கூட்டம் இடம்பெற்றது. அந்த ஜனாதிபதி இருக்கவில்லை, ஜனாதிபதி மாளிகை இடம்பெற்ற கூட்டத்திலே மிக சாரசாரமாக இத்துடன் நாங்கள் பேசினோம். எனக்கும் என்னுடைய அமைச்சர் கௌரவ பெசில் ராஜபக்சுக்கும் மிக காரசாரமான வாக்குவாதம் இடம்பெற்றது. நாங்கள் எங்களுடைய வேதனைகளை சொல்ல, அவரும் அந்த சமூகத்துடைய வேதனைகளை சொல்ல வாக்குவாதம் இடம்பெற்றது. அது நாங்கள் ஆட்களால் சென்று அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் குறைகளை அவர் முடிந்தவற்றில் அந்த மக்களுக்கு நாங்கள் சரி செய்தோம். அலஹம்துலில்லாஹ் இன்று நாங்கள் இராணுவ அன்று நான் அடுத்த நாள் 22 அங்கு எஸ்டிஎம் போலீசார் மாத்திரம் நிறுத்தியிருந்தார்கள். அவர்கள் உரிய பாதுகாப்பை வழங்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை அந்த மக்கள் சொன்னபோது உடனடியாக நாங்கள் நான் பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் இராணுவ தளபதி தொடர்பு கொண்டு உடனடியாக பாதுகாப்பு என்றால் எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது. இந்த பிரதேசத்தில் யுத்தத்தில் நாங்கள் பங்கு கொண்டவர்கள் இந்த மக்களை பாதுகாப்பு ஏற்பட்ட அனுபவங்களை கொண்டு 8 இராணுவ சிறிய சிறிய முகாம்களை உடனடியாக முஸ்லிம் பிரதேசங்களில் அமைத்து அந்த அங்குகள் நின்று அந்த இராணுவ காவலரங்கள் அமைத்து அந்த இராணுவத்துடன் ஒத்துழைப்பு என்று அந்த பாதுகாப்பை நாங்கள் பலப்படுத்தி இருக்கிறோம். அலஹம்துலில்லாஹ் கடந்த 2-3 நாட்களாக அங்கு எந்த விதமான அசலும் பாதுகளும் இல்லை. மக்கள் மீண்டும் அவங்களுடைய வீடுகளுக்கு போவதற்கான சூழ்நிலை இன்னும் போகவில்லை, உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அந்த மக்களுக்காக நாங்கள் துவா செய்ய வேண்டும். அவர்கள் மிகவும் அமைதியாக சென்று அவர்களிடையே இருக்க வேண்டும். நாங்கள் ஒன்றை விளைஞ்சிக் கொள்ள வேண்டும் என்றால், இது சிலர் அரசாங்கம் ஏன் கைது செய்யவில்லை, அரசாங்கம் ஏன் தடுத்து நிறுத்தவில்லை என்ற பல குற்றச்சாட்டு நாங்களும் இதே குற்றச்சாட்டுகளை சொல்லுகின்றோம். நேற்று கூட அமைச்சரவையிலே அமைச்சர் ரிஷாத் பதீனுக்கும் மிக காரசாரமாக ஜனாதிபதியோடு போது இருக்கின்றார். மிக ஒரு மிக மிக முக்கியமான நாங்கள் நேற்று அதுக்கு முன்தினம் வாக்களிப்பு, அந்த வாக்களிப்பிலே வாக்களிக்குமாறு ஜனாதிபதி ஒவ்வொருவராக எங்களுக்கு தொலைபேசி சொன்னார். எங்களுடைய ஐக்கிய நாடுகள் சபை இலங்கைக்கு கொண்டு வர இருக்கின்ற அந்த மனித பிரேரணை வரக்கூடாது என்கின்ற ஒரு பிரேரணை, முக்கியமான பிரேரணை. அந்த பிரேரணையிலே முஸ்லீம் காங்கிரஸ் வாக்களிப்பதில்லை என்று தீர்மானித்து பாராளுமன்றத்துக்கு வரவில்லை. நாங்கள் பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்து சென்று நாங்கள் இதிலே வாக்களிக்க மாட்டோம் என்று தீர்மானித்தோம். அவர் அந்த செய்தியை அறிந்தவுடன் ஜனாதிபதி எனக்கு ஒவ்வொருவராக தொலைபேசி எடுத்து எங்களை அப்படி செய்யக்கூடாது, முஸ்லீம்களை இப்படி செய்யக்கூடாது, நாங்கள் அதை செய்வேன் இதை செய்கின்றேன், நீங்கள் இவ்வாறு சொன்னபோது நாங்கள் சொன்னோம், எங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். இன்று நாங்கள் இதை இந்த வாக்கை அளிக்க முடியாது. இது அது வேறு பிரச்சனை, இது வேறு பிரச்சனை. என்ன என்னுடைய அமைச்சர் என்னை அழைத்து நீங்கள் பேசணும், என்னதான் இருந்தாலும் சரி இன்றைய சூழ்நிலையில நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்க முடியாது. ஆகவே என்ன பிரிவினையாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்க முடியாதுன்னு மிக சுலமாக சொன்னோம். அந்த சூழ்நிலைகளிலே நேற்று அமைச்சரவையிலே மிக காரசாரமான வாக்கு அமைச்சர் ரௌஃபக்கின் அமைச்சர் ஷர்பகின் மிக காரசாரமான வாக்கு ஈடுபட்டார்கள். ஆகவே நாங்கள் முஸ்லிம் தலைமைகள் என்பது மிக கவனமாக அவதானமாக காய்களை நகர்த்த வேண்டும். ஒன்றை நாங்கள் தெளிவாக விளக்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு பௌத்த நாடு. அங்கே நான் அந்த கூட்டங்களுக்கு சென்ற போது அங்கே சில சகோதரர்கள் வந்து அந்த போலீஸ் பார்த்து கொண்டிருக்கிறான், எங்களுக்கு அடித்தார்கள், வீடியோ எல்லாம் கடனத்தில் வீடியோ காட்டினார்கள். இன்னமொரு இடத்துக்கு சென்ற போது சொன்னார்கள், சார் இந்த தளத்துடைய போலீசார் இந்த நாங்கள் மகரிப்பு தொழுகையை தொழுது விட்டு இந்த பள்ளிவாசலுடைய உடைக்கிறார்கள், பிரச்சனை என்றவுடன் பள்ளிவாசலுடைய கேட்டை பூட்டி நாங்கள் கதவை பூட்டை கொண்டு நாங்கள் விட்டு வந்து விட்டோம். மகரிப்பு தொழுது விட்டு 7:30 மணிக்கு அந்த கும்பல் வந்து வந்தபோது போலீசார் தான் துப்பாக்கியால் சுட்டு இந்த கூட்டை உடைத்து கதவை திறந்து கொடுத்தார்கள். அவர்கள் போய் பள்ளிவாசலை எரித்தார்கள், நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். நான் அவர்களுக்கு சொன்னது, நாங்கள் அதை மிக தெளிவாக விளைஞ்சு கொள்ள வேண்டும். இது அங்கு அங்கு இருக்கின்ற சிங்கள போலீசார், அங்கு இருக்கின்ற சிங்கள ராணுவம், அரச ராணுவம் தான். அங்கு இருக்கின்ற 8 ஆண்டு படித்தவர்கள், அங்கு இருக்க சாதாரண ராணுவ சிப்பாய்கள், அவர்களுக்கும் அந்த ஒரு உணர்வு சரியானவர்கள் என்றால் அவர்கள் உணர்விலே இருப்பார்கள். ஆகவே நாங்கள் மிக கவனமாக அவதானமாக செயல்பட வேண்டும். நாங்கள் அவசரப்பட்டு எந்த தீர்மானங்களையும் எடுத்துவிட முடியாது. இந்த சம்பவம் இந்த நாடு முழுவதும் பரவிவிடக் கூடாது. அன்று அடுத்த நாள் காலையிலே மாவு நிலையிலே பன்சல அந்த பன்சல இந்த புத்தபெருமான ஸ்ரீ ஒரு காலையிலே புத்தபெருமான மாவு நிலைக்கு போகின்ற வழியில் இருக்கின்ற புத்தபெருமானுடைய சிலையை உடைத்து அதிலே போட்டு இந்த கேட்னை எல்லாம் பத்த வைத்து எடுத்து விட்டார்கள். காலை 5 மணிக்கு செய்தி வந்தவுடன் அந்த ஊரில் பிரச்சனை, அந்த அத்தனை மக்களும் தொலைபேசி எடுத்தார்கள். ஆக நான் அந்த பிரதேச அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாப்பிஜியோடு நான் தொடர்பு கொண்டு உடனடியாக நீங்கள் இன்குவாரி பண்ணுங்கள், எந்த ஒரு முஸ்லீம் படி செய்திருக்க மாட்டார்கள் நாங்கள் சொன்னோம். நான் பசில் ராஜபக்ச காலை 5:45 எடுத்தேன், சார் இப்படி பிரச்சனை இருக்கிறது, இது முஸ்லீம்கள் செய்ய மாட்டார், வேண்டும் என்று புலத்தோடு செய்கிறார்கள், நீங்கள் விசாரியுங்கள் சொன்னோம். காலை விசாரித்த போது அந்த பகுதியைச் சேர்ந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதேச உறுப்பினர், அதுவும் பௌத்தர், அவர்தான் அந்த பௌத்த சிலைக்கு நெருப்பை வைத்து விட்டு முஸ்லீம்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை போட்டு அந்த குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக செய்தார். அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது அந்த காலை 11 மணிக்கு நாங்கள் அவரை கைது செய்தோம். ஆகவே எந்த எப்படியாவது இந்த நேரம் என்றால் நாடு முழுவதும் நாங்கள் இங்குதான் பலமான சக்தி முஸ்லீம்கள். ஏனைய பிரதேசங்களில் மிக 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 நாங்கள் திறந்து வாழ்கிறோம். மிக கவனமாக செயல்பட வேண்டும். ஒவ்வொரு செயல்பாடும் எங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பணியும் இந்த சமூகத்திலே மிக மோசமானது இருக்கின்றது. நாங்கள் இன்னொரு சமூகம் பட்ட துன்பங்கள் துயரங்களை எல்லாம் நேரடியாக நாங்கள் பார்த்தவர்கள். ஆகவே நாங்கள் யாருடைய பணிகளையும் குறை சொல்லவில்லை. எங்களுக்கு உணர்வு இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது, உணர்ச்சி உள்ள சமுதாயம் என்பதை நாங்கள் காட்டியாக வேண்டும். நாங்கள் தலைமைகள் முஸ்லிம் சமூகம் தொடர்பான பிரச்சனை போது மிக கவனமாக மிக பக்குவமாக எங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும். சில வேளைகளில் அங்கு நான் போகின்ற போது என்னுடைய ராணுவத்துக்கு பொறுப்பான அதிகாரி, மாவட்டத்துக்கு பொறுப்பான நிர்வாகம் எல்லோரையும் நான் அழைத்துக் கொண்டு சென்றேன். அப்படி போகின்ற போது அங்கு 5-6 முஸ்லிம் அகதிகள் முகாம்களை பார்க்கின்ற போது நான் ஒரு சிங்கள அகதி முகாமையும் பார்க்க வேண்டும். நான் அந்த சிங்கள அகதி முகாமை 15 அகதி முகாம்கள், அதில் 9 முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், 6 சிங்களர்கள் இருக்கிறார்கள். என்னோடு ஜிய வருகிறார், பிரதேசம் வருகிறார், ராணுவத்துக்கு பொறுப்பான வருகிறார், எல்லோரும் வருகின்ற போது நான் வெறுமனே ஒரு முஸ்லீம் அதிகள் மாம்களை மாத்திரம் பார்த்து விட்டு வந்தால் என் மீது இருக்கின்ற நம்பிக்கையை குறைந்து விடும். நான் ஒரு சிங்கள அகதி முகாமையும் போய் பார்த்து அவர்களுடைய பிரச்சனைகளை நான் கேட்க வேண்டும். அப்படி கேட்கின்ற போது அதையும் சில சகோதரர்கள் விமர்சனமாக செய்து நாங்கள் முஸ்லீம்கள் இவ்வளவு பாதிக்கப்படுவோம், சிங்கள அகதி முகாமையும் சென்று பார்க்கின்றார் விமர்சிக்கின்ற சகோதரர்களும் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை பற்றி கவலை அதை பற்றி குறை சொல்லவில்லை. எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் சொல்லுவோம். ஆகவே இந்த சூழ்நிலைகளை குறிப்பாக நாங்கள் மிக அவதானமாக கையாள வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டிலே இன்னும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்கின்ற வரை இந்த நிலைமைகள் இருந்து கொண்டே இருக்கும். நாங்கள் எவ்வளவு தூரம் ஒன்றும் நடக்காது, நான் பூரண கட்டுப்பாடு, நான் பூரண பொறுப்பு என்று எவ்வளவு தூரம் சொன்னாலும் என்னை பொறுத்தவரை நாங்கள் நம்ப ஆயத்தமாக இல்லை. ஏனென்றால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் எப்படியாவது மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் என்று அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த அவர்களுடைய அந்த தீர்மானங்களுக்கு நடவடிக்கைகளுக்கு ஒத்துப்போகாத ஒரு ஆசியாவுடைய தலைவராக அவரை பார்க்கிறார்கள். ஆகவே அவரை எப்படியாவது தூக்கி எறிய வேண்டும். அவரை வாக்கு பலத்தினால் தூக்கி எறிய முடியாது என்கின்ற அந்த சக்தி இன்று பல்வேறுபட்ட குழப்பங்களை உண்டு பண்ணுகிறார். கோடிக்கணக்கான நிதிகளை உண்டுவாகவே அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வருகின்றவரை இதை அடக்கினால் இன்னொன்று முளைக்கும், இதை அடக்கினால் இன்னொன்று முளைக்கும், இப்படி ஒரு தேர்தல் வருகின்றவரை பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே நாங்கள் மிக அவதானமாக மிக கவனமாக செயல்பட வேண்டும். முஸ்லீம்கள் பொறுமையோடு நாங்கள் செயல்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய சமூகத்துக்கு இன்னும் ஒரு இழப்பு ஏற்படாமல் நாங்கள் பாதுகாக்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் செயல்பட வேண்டும். எல்லாம் எல்லாம் எங்களுக்கு அவன் உதவி செய்ய வேண்டும். அவன் எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த சமூகத்தை பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபடுகின்ற எங்களுக்கு சக்தியையும் பலத்தையும் தர வேண்டும். எங்களை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் இந்த சமூகத்தை பாதுகாக்கின்ற சமூகமாக அவர்களையும் மாற்ற வேண்டும். எல்லாம் எல்லாம் எங்களுக்கு நேரான பாதையை காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னையும் அழைத்து நீங்கள் கௌரவிக்கு விசேஷமாக ஒரு விசேஷமான ஒரு பட்டத்தையும் நீங்கள் கௌரவத்தையும் நீங்கள் எனக்கு வழங்கியமைக்காக அதை நான் மிக கௌரவமாக ஒரு உயர் பதவியாக நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். நீங்கள் மிக சந்தோஷமாக மிக உயர்ந்த எண்ணத்தோடு நீங்கள் என் மீது அந்த வழங்கிய அந்த அந்த உம்மது சமூகத்தினுடைய சேவகன் என்று நீங்கள் வழங்கிய அந்த பட்டத்தை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றேன். நேற்று அமைச்சரவையில் இவ்வளவு அழிகுடி, இவ்வளவு அமளி சுமளி, எங்களுக்கும் ஜனாதிபதிக்கு இடையே இவ்வளவு போட்டி. நேற்று அமைச்சரவையிலே தான் காத்தாங்குடிக்கு ஒரு சூரேஜ் சிஸ்டம், எப்படி காத்தாங்குடிக்கு போது நாங்கள் தண்ணீரை கொண்டு வந்தோமோ அதே போன்று காத்தாங்குடிக்கு என்று ஒரு சூரேஜ் சிஸ்டத்தை கொண்டு வருவதற்காக 5 வருடங்களாக நான் முயற்சி செய்து வருகிறேன். கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் செலவிலே, 1200 கோடி ரூபாய் செலவிலே சீனாவினுடைய உதவியோடு காத்தாங்குடியினுடைய எல்லா வீடுகளில் இருக்கின்ற மலங்களையும் சேகரிப்பதனூடாக பூமியில எந்த விதமான கிருமிகளும் இருக்காது. இந்த மண்ணிலே இந்த வருகின்ற டெங்கு, ஸ்கின் நோய், கேன்சர் போன்ற வருத்தங்கள் எங்களுடைய மலம் எல்லாம் நீர் இந்த பூமியோடு கலக்கிறது. அதனால் இந்த பூமியிலே கிருமி வருகிறது. ஒரு சிறிய மழை பெய்தாலும் அந்த கிருமிகள் வெளியேறி நோய்களை உண்டாக்குகிறது. ஆகவே நாங்கள் இந்த மண்ணிலே அந்த சுவர் சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும். ஆகவே இது 1200 கோடி ரூபாய் பொறுமையான ப்ராஜெக்ட். இந்த நாட்டிலே இந்த அரசாங்கம் எதிர்கின்ற 5 ஆண்டுகளுக்கு 10 ப்ராஜெக்டை செய்ய போகிறது. ஹம்பாந்தோட்ட ஹார்பர், கொழும்பிலே கோல்கேசிலே கடலை நிரப்பி கட்டுவது போன்று 10 ப்ராஜெக்ட். அது டெண்டர் இல்லை, எந்த விதமான கேள்வியும் இல்லை, நேரடியாக செய்கின்ற ஒரு ப்ராஜெக்ட். அதை பல பத்திரிகைகள் தொடர்ந்து விமர்சனம் செய்கின்றன. இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா? சண்டே டைம்ஸ் பத்திரிகையிலே காத்தாங்குடி இப்படி ஒரு ஊருக்கு இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து இப்படி ஒரு ப்ராஜெக்டை செய்ய முடியுமா ஒரு பக்கத்திலே எழுதியிருந்தாங்க சண்டே டைம்ஸ்லே கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பு. அந்த அந்த உடன்படிக்கை செய்யப்பட்டு அந்த நிறுவனத்துக்கு கொண்டைக்கொள்ள என்ற கேபினட் பேப்பர் நேற்று காலை தான் இருந்தது. ஜனாதிபதி இல்லாத காரணத்தினால் இழுபட்டு நானும் இருக்க வேண்டும், ஜனாதிபதி இருக்க வேண்டும், அந்த எப்படியாவது பாஸ் பண்ண வேண்டும் என்று அந்த பேப்பரை நேற்று நான் நேற்று காலை கேபினட்டில் தான் நாங்கள் வைத்திருந்தோம். அதுக்கு முந்தின வாக்கு பிரச்சனை சண்டே அல்ஹம்துலில்லா எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் அல்ஹம்துலில்லா ஜனாதிபதி கேபினட் பேப்பரில் அது அங்கீகரிக்கப்பட்டது. மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட இன்னும் 2-3 மாதங்களில் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய், அது கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் காத்தாங்குடி இருக்கின்ற எல்லா வீதிகளையும் காப்பட் பண்ண போகிறோம். எல்லாவற்றையும் உடைத்துவிட்டு எல்லாம் திட்டமிட்டு காத்தாங்குடி முழு வீதி சின்ன ஒழுங்கையாக இருந்தாலும் சரி, அத்தனை ஒரு வீடு இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு போகின்ற பாதையை காப்பட் பண்ணதுக்காக மாத்திரம் 400 கோடி ரூபாய் அதில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மிக பாரிய ப்ரொஜெக்ட். 3 வருட காலத்திலே சீன அரசாங்கம் இதற்கான நிதியை வழங்குகிறது. கடைசியாக நான் சீனாவுக்கு போன போது அந்த உடன்படிக்கையை நான் கைச்சாத்திட்டு வந்து என்னுடைய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மிக பங்களிப்பு செய்தது. மிக பாரிய ஒரு ப்ரொஜெக்ட். நேற்று இந்த சண்டைக்கு மத்திய அந்த கேபினட் பேப்பரும் வந்தது. அல்ஹம்துலில்லா அது பாஸ் பண்ணது கூட சண்டை தொடங்கிச்சு. ஆகவே நாங்கள் கவனமாக அதை சொல்லி வைத்திருந்தோம். கேபினட் பேப்பர் முடிகிற வரையிலையும் வாய் திறந்துடக்கூடாது என்று அல்ஹம்துலில்லா அது முடிந்தவுடன் தான் சண்டை தொடங்கியது. அல்ஹம்துலில்லா அதை நாங்கள் அங்கீகரித்தோம். ஆகவே இவ்வாறு நீங்கள் வழங்கிய அந்த பதவியை நான் மிக எல்லா நிறைய நிறுவனங்கள் எங்கு போனாலும், ஆனால் நீங்கள் ஹத்தீப்மார்கள் சமூகத்தில் முக்கியமான பணியை நீங்கள் தந்த அந்த பதவியை நான் மிக உயர்வான ஒரு கௌரவமான பதவியாக நான் கருதுகிறேன். இன்ஷாஅல்லாஹ் நீங்கள் அவ்வாறு என் மீது வைத்த அந்த நம்பிக்கை அல்லாஹ்வின் உதவியோடு நாங்கள் அல்லாஹ்வுக்காக பணி செய்கின்றவர்கள் என்னுடைய விருதி முடிச்சிருக்கின்றவரையும் அரசியல் அதிகாரம் இருக்கின்றவரையும் இந்த சமூகத்தினுடைய ஒரு தொண்டனாக ஒரு ஊழியனாக இருந்த எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்து கூறி என்னை மழைத்து கௌரவிக்கமைக்காக எனது சார்பில் எங்களுடைய கௌரவ மாகாண சகோதரர் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாசர் பகவான அலமதுல்லாஹ்
நன்றி உரையின் உறுப்பினர் ராஜா.